இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட தலைப்பு முற்றிலும் நிச்சயமாக இருக்கின்றேன் எப்படி, முற்றிலும் நிச்சயமாக இருக்கின்றேன் எப்படி, எப்படி நீங்கள் உங்கள் இருதயத்தில் முற்றிலும் நிச்சயமாக இருப்பீங்க இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லி. ரோமர் புஸ்தகத்தில் 4:20 21 நீங்கள் எடுத்து பார்க்கப்ப இங்கே அபிரஹாமை பற்றி எழுதப்பட்டிருக்கு. எப்படி அபிரஹாம் அவர் முற்றிலும் நிச்சயித்திருக்கின்றாராம், அவர் என்னத்தை நிச்சயித்திருக்கிறாரா, தேவன் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி அவர் முற்றிலும் நிச்சயமாக இருக்கின்றார். அவருடைய இருதயத்தில் அவருடைய சிந்தில எந்த ஒரு அவிசுவாசமும் இல்லை, அவர் நிச்சயமாக அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல இருந்தாராம். தேவன் சொன்ன வார்த்தையை என்ன நடந்தாலும் அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த நிச்சயம் அவருடைய உள்ளுக்கு இருந்தது. சகோதர சகோதரிகளே, நம்மளோட பிரச்சனை என்னன்னா நம்மளுடைய இருதயமும் நம்மளுடைய சிந்தையும் தான். நம்மளுடைய இருதயமும் சிந்தையும் இந்த பூமியில இவ்வளோ நாளாக வாழ்ந்து கொண்டு இருக்கப்ப, அப்படி நீங்க 50 வயசா இருந்தீங்கன்னா அது 50 வயசாக உலகத்தின் காரியத்தை பார்த்து அது மேல் அது நிச்சயமாக இருக்கின்றது. அதனால தேவனுடைய காரியத்தை அதுக்கிட்ட கொண்டு வரப்ப அது நினைக்குது, இது எப்படி இத்தனை 50 வருஷமான இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, திடீர்னு இப்படி மாற சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த இருதயமும் அந்த சிந்தையும் யோசிக்குது. நான் இதுக்கு மேலே உள்ள பிரசங்கத்தை நீ எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மூளை இருக்கின்றது. ஒன்று நம்ம தலையில் உள்ள மூளை, இன்னொன்று இருதயத்தில் உள்ள மூளை, இன்னொன்று நம் வயிற்றில் இருக்கிற மூளை. 3 மூளை நீங்கள் பழைய பிரசங்கத்தை எடுத்து கேளுங்க. அதனால் இந்த இருதயமும் சிந்தியும் அதை நம்ப முடியல, ஏன்னா அது பின்னால் பார்க்குது. இத்தனை வருஷமாக அப்படியாக இருந்துட்டோமே, எப்படி புதுசாக ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கு நம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளப்ப நம்ம பழைய வாழ்க்கையில் என்ன நினச்சிட்டு இருந்தோம், சில பேர் வந்து தேவனே இல்லைன்னு சொல்லி வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. ஒரு காலகட்டம் நானும் அப்படி தான் இருந்தேன், தேவன் இருக்கலாம் நான் நம்ப மாட்டேன், நான் சொந்தமாக இல்லை அதெல்லாம் இல்லை, தேவன் அப்படிலாம் இல்லை, அந்த ஈவல்யூஷன் தியோரி, சார்ல்ஸ் டார்வினோட ஈவல்யூஷன் தியோரி, இதை பற்றிலாம் நினச்சிக்கிட்டு, ஏன்னா சயின்ஸில் படித்ததை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே போல் அவங்க சில பேர் இருக்கலாம் தேவன் நம்பாத. ஆனால் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவோட அன்பை கண்டு கொண்டனும் என்னோடய வாழ்க்கை மாறப்பட்டது. இன்றைக்கி நமக்கு என்ன தெரியுனா தேவன் இயேசு கிறிஸ்துவோட அன்பை அறிந்திருக்கிறோம். நேற்றுள்ள பிரசங்கம் அதுக்குமுள்ள பிரசங்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அப்போஸ்தலர்கள் சொல்கிறார் அவருடைய அன்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம், அவர் அன்பை நாங்கள் சுவைத்து பார்த்துருக்கோம், எவ்வளோ அவர் எவ்வளோ பட்டவர், அவர் அறிவுக்கு அப்பாலப்பட்ட அந்த அன்பை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவங்க சொல்கின்றாங்க. இன்றைக்கு நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்துவோடைய விசுவாசம் நம்முள்ளுக்கு இருக்கின்றது. சகோதர சகோதரி, இன்னைக்கு இதெல்லாம் அறிந்திருக்கிறோம். பழைய பிரசங்கத்தெல்லாம் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோட விசுவாசம் உங்களோட என்னோட விசுவாசம் இல்லை, இயேசு கிறிஸ்துவ மரித்தோண்டு உயிர்த்தலை செய்த அதே விசுவாசம் உங்களுக்கும் என்னுள்ளுக்கும் கிரியை செய்துன்றிருக்கு, அந்த விசுவாசம் தான் செய்கின்றது. அதெல்லாம் இன்றைக்கி ஒரு காரியத்தை பார்ப்போமே. இன்றைக்கி ஒரு சூழ்நிலை எடுத்துக்கொள்ளுமா, அப்படி உங்களுக்கு பண பிரச்சனை இருந்துச்சுன்னா ஓகே, நமக்கு என்ன பார்க்கணும்னா நம்ம மத்தேயு 3:33 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எல்லாம் எது இருக்குன்னா, முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு, பின்பு இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு சேர்த்து கொடுப்பார். என்ன தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் ஒரு இடம் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் வந்து உங்களுடைய இருதயத்தின் பக்குவம், அது நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்குதா, அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருந்தால் இந்த காரியம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் எழுதியிருக்கிறது. இது தேவனுடைய வாக்கு தத்துவம். இப்போ இந்த இருதயம் அந்த வாக்கு தத்துவத்தை நம்ப வேண்டும், ஏன்னா நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதித்து அது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கின்றது, அது நம்மளுடையது. இப்போ பெற்றுக்கொள்றதுக்கு நம்மளுடைய இருதயம் இதை நம்ப வேண்டும். இதை எப்படி நம்ப வைக்கிறது, மாக்கு புஸ்தகத்தில் 4:23-29 எடுத்து நீங்கள் பார்க்கப்ப அந்த இடத்துல ஒரு ரகசியம் இருக்கின்றது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கின்றார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இது தேவன் இயேசு கிறிஸ்து அடிப்படை. அவர் உங்களை நேசிக்கின்றார், அவர் உங்களுக்கு இருக்கின்றார், அவர் உங்களை முழுவதும் அன்பால் நிரப்பப்பட்டிருக்கிறார். இந்த அன்பு உள்ளுக்கு நீங்கள் நிற்க வேண்டும், இந்த அன்பு தான் சகலத்தையும் பிடித்திருக்கிறது. இந்த வேத வசனத்தை நம்ம பார்க்கப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஒரு ஓமையை சொல்லுகின்றார். அவர் சொல்கின்றார், நீங்க கேட்கறத கவனிங்கள்ன்றாரு. நீங்க என்னத்தை கேட்குறீங்க அதை கவனிங்கள் அப்படின்றாரு. தொடர்ந்து சொல்கிறார், நீங்க எந்த அளவால் அழைக்கின்றீங்களோ அந்த அளவால் அழைக்கப்படுகின்றீங்க. அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு காரியத்தை செய்கிறீங்களோ அவ்வளோ ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. முத அவர் சொல்கிறார், நீங்கள் கேட்கின்றதை கவனியுங்கள். அப்போ எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது சகோதர சகோதரிகளே. அதனால்தான் ஆண்டவருடைய வசனம் சொல்கின்றது, தேவனுடைய வார்த்தையை கேட்கறனால உங்களுக்கு விசுவாசம் வருதா வருமா. அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த எவ்வளோ ஒரு காரியத்தில் செலவு பண்ணுறீங்க அது அவ்வளோவாக உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். ஒரு காரியத்தை, எந்த காரியம், தேவனுடைய காரியத்தும் அவருடைய வார்த்தையை எவ்வளோ நேரம் நீங்கள் கேட்குறீங்க அதை குறித்து எவ்வளோ நேரம் கவனிக்கிறீங்க அவ்வளோதான் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுவடை செய்கின்றான். அப்படி நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனித்து கேட்டு அதை நேரத்தை செலவு பண்ணிங்கன்னா அதே அளவு நாள் இப்போது உங்கள் உள்ளத்திலிருந்து தேவனுடைய வல்லமும் அறிவும் திரும்ப புறப்பட்டு வரும். அப்போ எவ்வளோ நேரம் எதை கேட்குறீங்க, தேவனுடைய வார்த்தையை கேட்குறீங்களா இல்லை உலகத்தின் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இது ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகளே. இன்றைக்கி உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது, எல்லாம் நமக்கு நன்மையை கொண்டு வராது. ஒரு உதாரணம் சொல்கின்றேன். இப்போ இந்த உலகத்தில் பாருங்கள், டாக்டர் இருக்கிறாங்க, லாயர் இருக்கிறாங்க, என்ஜினியர் இருக்கிறாங்க, வேறு அநேக பேர் படித்த மேதாவிகளாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க அநேக காரியத்தை சொல்லுவார். டாக்டர் சொல்லுவார், இது இவ்வளோ தான், இது வந்து கேன்சர் இத்தனை ஸ்டேஜில் வந்துருச்சு, இதுக்கு அங்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்க, இவங்க யாவும் உளுந்த சுபாவம், நம்மளை சேர்த்து தான் உளுந்த சுபாவம். அந்த உளுந்த சுபாவத்தினால ஒரு காரியத்தை முழுமையாக சொல்ல முடியாது, முழுமையாக அதுக்கு தீர்வு கொடுக்க முடியாது. அதனால தான் நம் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நம்ம சார்ந்திருக்க வேண்டும். அந்த தேவனுடைய வார்த்தையில சார்ந்திருந்து அவர் என்ன சொல்கின்றார் சொல்லி அவர் நம்ம கவனித்து இருக்க, அப்போதான் நம்ம உள்ளுக்கு என்ன செய்யணும்னா அந்த தேவனுடைய வார்த்தையானது நம்மளை முற்றிலும் நிச்சயமாக்கப்படும். அப்ராம் போல் அது முற்றிலும் நம் நிச்சயமாக்கப்படும். எப்படி? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நீங்கள் கவனித்து பின்பு அதை நீங்கள் செய்யப்ப அது நடக்கும். அதனால் நான் சொல்லவில்லை இந்த படித்தவங்களாம் சொல்கிறத வந்து தப்புன்னு சொல்லி, அவங்க முழுமையாக இன்னும் புரியவில்லை. அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சதை சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு முழுமையாக தெரியவில்லை. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவோட காரியத்தையும் இயேசு கிறிஸ்து அறிந்த காரியத்தையும் நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் பாருங்கள். அவர் வானத்தையும் பூமியும் பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் உண்டாக்கி அவரோட ஞானத்தையும் அவருடைய அறிவும் அவருடைய காரியத்தும் மனிதனுக்கு ஒப்பிட்டு பார்த்தா அது ஒப்பிட முடியாத ஒரு காரியம். எங்கேயும் நீங்கள் அளந்து பார்க்க வச்சு பக்கத்தில் வச்சு பார்க்க முடியாது அவ்வளோ உள்ள தேவன். அவர் சொல்கின்றார், என்ன அளவால் நீங்கள் அளக்கிறீங்களோ அந்த அளவால் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் சொல்லிட்டு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, தேவனுடைய வார்த்தையிலும் எப்படி நீங்கள் கவனித்துறீங்களோ அதே உங்களுக்கு திரும்ப இப்போ உங்களுக்கு வரப்போகுது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் பார்க்கப்ப, நாலு மாக்கு 4:26 அந்த இடத்துல இது இருக்கு. எப்படி ஒரு விவசாயி அந்த விதையை தூக்கி அவன் மண்ணில் நடப்ப, அவன் அந்த மண்ணில் அவன் தூவிட்டு போகப்ப கூட அவன் அதை குறித்து அவன் நினைக்கிறது இல்லை. இன்னொரு இடத்துல நீங்கள் வசனத்தில் பார்த்தா கூட தேவன் சொல்கிறார், அந்த விதைன்றது தேவனுடைய வார்த்தை, அதை எடுத்து போட்டுட்டு இருப்ப, அவன் போய் படுத்து தூங்குறாரு, எழுந்திருக்கிறாரு, அதை குறித்து அவர் நினைக்கிறது இல்லை. அப்புறம் அடுத்த வசனத்தை இங்கே பார்க்கப்ப ஆண்டவர் சொல்கிறார், இது எப்படி அதோட இலைகள் வெளியாகி அப்புறம் திரும்ப பெருசாகி அதோட கனிகளை கொடுக்கப்ப அவர் நினச்சிடாரு, அந்த கனிகளை அந்த அறுக்கிறதுக்கு ஆளுகளை அனுப்பி அதை எடுத்து அவர் சேர்க்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படி கிருகச்சை போடுறது உங்களுக்கு எனக்கு தெரிய தேவையில்லை. இப்போ ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். அப்படி நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ இந்த எம்எஸ் அந்த மைக்ரோசாஃப்டை பார்க்கப்ப அந்த எக்ஸல் என்று சொல்லி ஒரு ஒரு கணினியில் இருக்கிறது. அந்த கணினியில் நீங்கள் நம்பர் போட்டிங்கன்னா அதை கணக்கு பண்ணும். அது எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு சொல்லி உங்களுக்கு செய்ய தெரிய தேவையில்லை. உங்களுக்கு என்ன தெரியும், இந்த நம்பர் இந்த இடத்துல போட்டிங்கன்னா இந்த ஃபார்முலரை நீங்கள் அதை போட்டிங்கன்னா அதை அங்கே கணக்கு பண்ணி உங்களுக்கு பதில் கொடுக்கணும். அது எப்படி கணக்கு பண்ணுறது உங்களுக்கு தேவையில்லை. அதே போல் நீங்கள் ஒரு காடி எடுத்து செலுத்துறப்போ கூட எப்படி என்ஜின் வேலை செய்யணும் உங்களுக்கு தெரிய தேவையில்லை. உங்களுக்கு வேண்டியது ஒரு ஏலேருந்து ஒரு இடத்துக்கு பிக்கு ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க, எப்படி என்ஜின் உங்களுக்கு ஓடுது அது உங்களுக்கு தெரிய தேவையில்லை சகோதரர்களே. அதனால தேவனுடைய வார்த்தை எப்படி நம்ம உள்ளுக்கு கிருகை செய்யுது அதை பற்றி தெரிய தேவையில்லை. உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை எடுத்து உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்திக்கும் ஏற்றுக்கொள்ளத்தை நீங்கள் செய்யப்ப அதை எவ்வளோ நேரம் அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ, எவ்வளோவாக மும்முரமாக அதை கவனிக்கிறீங்களோ அவ்வளோவாக உங்கள் உள்ளுக்கு தேவனுடைய வல்லமை கருக செய்யும். அதனால தான் சகோதர சகோதரி நீங்கள் என்ன செய்யணும்னா உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இருக்கப்போ கூட தேவனுடைய வார்த்தையை இந்த இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி புதிய ஏற்பாடை எடுத்து கேளுங்க. எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ கேளுங்க. இது ஏன் கேட்குறேன் என்ன கேட்குறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கப்போ உங்களோட உள்ளத்தில் போய் அது விதையாக விழுந்து அது கருகே செய்யும். நீங்கள் என்னத்தை யார் மத்தியில் உட்காந்து என்னத்தை கேட்குறீங்களோ, நீங்கள் கேட்குற மக்கள் மத்தியில் உங்களுடைய விசுவாசத்தை ஊட்டுகின்ற மக்களா இல்லை விசுவாசத்தை எடுக்கின்ற மக்களா? சில விசுவாசத்தை எடுக்கின்ற மக்கள் மத்தியிலிருந்து அந்த இடத்த விட்டு நீங்கள் நவுந்து போயிருங்க. பாருங்கள், விஞ்ஞானி சொல்கிறாங்க மனுஷர்கள் ஒரு 10 விழுக்காடு கூட அவங்க பயன்படுத்துறது இல்லை. அப்போ 90 விழுக்காடு என்னாச்சுன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆள் மனத்தில் ஓடிக்கொண்டிருக்கு. 10 விழுக்காடு கூட நம்ம சொல்ல முடியாது. அவ்வளோ குறைவாக தான் நம்ம ஒவ்வொரு காரத்தும் யோசித்து செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த 10 விழுக்காடை பார்க்கின்ற மனுஷன் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா PhD வச்சுருக்காங்க, பெரிய ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. 10 விழுக்காடை பாய்ச்சி 10 கூட இல்லை அது அந்த பாய்த்து அப்படி ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாங்க. அப்போ இந்த 90 விழுக்காடு அது நீங்கள் செய்யாமையே அது வேறு ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டு இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது என்னன்னா உங்களுக்கு போகிறதுன்னு சொல்லி. அதனால தான் ஒரு பழைய பிரசங்கத்தில் கூட சப் நிமினல் மெசேஜ்னு சொல்லி கூட இந்த மாதிரி அனுப்பி கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாமே இந்த காரியம் வந்துக்கிட்டு உங்கள் சிந்தையை தாக்கி கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கப்ப அநேக பேர் என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பாங்க, அது உங்கள் காதுக்கு எட்டும், அது உங்கள் காது கேட்டும். அப்போ அந்த ஒரு இடத்துல சண்டை சச்சு மத்தியில் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா அது உங்களிடத்தில் எட்டும், அந்த அலையோசைகள் உங்கள்ட்ட எடுத்து வெட்டும். நீங்கள் நேற்று கூட நீங்கள் பார்க்கின்ற பிரசங்கத்தில் கூட சொல்லியிருந்தால் நீங்கள் என்னத்தையே பிறருக்கு பேசுறீங்க அது உங்களுக்கும் திரும்ப வரும். அப்போ இன்னொரு இடத்துல மத்தியில் இப்படியாக பேசுகின்ற தீமையை பேசுகின்ற மக்கள் மத்தியில் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கும் வரும். அதனால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உள்ளுக்கு நீங்கள் கவனித்து கேட்டு அதன்பத்தில் இருக்கப்ப நீங்கள் உங்கள் உள்ளுக்கு உங்களோட உள்ளத்துள்ளுக்கு என்ன நடக்கும்னா இந்த கிருகையில் நடக்கும். தேவனுடைய வல்லமை உங்களிடத்து ஆவிக்கிற உலகத்திலிருந்து வரும் சகோதர சகோதரி. அதனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தேவன் இயேசு கிறிஸ்துவ உங்களை அழைத்தார், அவர் அன்பின் ஆவியில் இழைத்தார். அதனால் நீங்கள் பாருங்கள் சில மோட்டிவேஷன் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுற இந்த குருஜிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் உட்காந்து நான் ஆயிட்டேன், நான் அப்படியாக ஆயிட்டேன்னு சொல்லி நீ அறிக்கையிடு சொல்லுன்னு சொல்லுவாங்க. எப்படி நான் பணக்காரன், நான் அறிவாளி அப்படின்னு சொல்லி சொல்லுன்னு சொல்லப்ப அப்படியாக நீங்கள் மாறுங்க சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி? அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை சகோதர சகோதரி. இயேசு கிறிஸ்துவ உங்களை நேசிக்கின்றார், நீங்கள் மறந்துடாதீங்க. இயேசு கிறிஸ்துவர் அன்பான தேவன், உங்களை நேசிக்கின்றார், தன் உயிரை உங்களுக்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவ தன் சிலுவில தன் உடலே அப்படியாக தன் பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து அத்தனையும் உங்களுக்காக கொடுத்தார். அவர் உங்களை நேசிக்கின்றார், அவர் உங்களை நேசிக்கின்றார் சகோதர சகோதரி. அந்த உள்ளம் முழுவதும் உங்களை நேசிக்கின்றது. அதனால ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கப்போ ஏதோ முடிந்ததுன்னு சொன்னார். ஏதோ முடிந்ததுன்னு சொல்லப்ப கூட அவர் அந்த சிலுவையில் எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களோட சாபத்தை ஏற்றுக்கொண்டார், உங்களோட பலவீனத்தை ஏற்றுக்கொண்டார், உங்களோட வெக்கத்தை ஏற்றுக்கொண்டார், உங்களோட எல்லா காரியத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார், உங்கள் மத்தியில் தன்னுடைய நன்மைகளே அவர் கொடுத்தார். அவர் அங்கே உங்களுக்கு நன்மையை கொடுத்துருக்கார், அவருடைய நன்மை உங்கள் மேல் கொடுத்துருக்கார் சகோதர சகோதரி. அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும்னா இயேசு கிறிஸ்து நம்மளை எதுக்கு அழைத்தார், கட்டுன்றலை விடுதலை செய்ய அவர் அழைத்தார். எதில் கட்டு இருக்கிறாங்க? அவங்க பிசாசு கட்டில் இருக்கிறாங்க, அவங்க வெளியாக முடியல. நீங்கள் கேட்குற யாவருக்கும் ஆண்டு ஊழியத்தை கொடுத்துருக்க. நம்மளோட ஊழியம் என்ன? நம்மளோட ஊழியம் வந்து ஒப்புரவாக்கும் ஊழியம். யாரோட ஒப்புரவாக்கும் ஊழியம்? பவுல் சொல்கிற ஒப்புரவாக்கும் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். எந்த ஒப்புரவாக்கும் ஊழியம்? மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒப்புரவாக்கும் ஊழியம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் மனிதனுக்கும் தேவனுக்கும் ஒரு பாலத்தை போடுகிறீங்க. எப்படி? நீ என்ன செய்ய முடியுமா கூட இந்த இந்த பிரெத் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய மூச்சு என்று சொல்லி இந்த ஒரு காரியத்தை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு நீங்க அனுப்பக்கூட, நீங்க அந்த ஒப்புரவாக்கும் மூலியத்தை நீங்க செய்யறீங்க. இது ஆண்டவர் சேச்சுல, இது நீங்க செய்யப்ப கூட உங்க வாழ்க்கையில நடக்க போற காரியம், தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த விதை போட்டது வளர்ந்து வந்து பெருசாக்கி அறுவடை காலம் வந்தது போல கூட அதை குறித்து அந்த அந்த விவசாயி நோய் யோசிக்கவில்லை. அதே போல் உங்களோட வாழ்க்கையில எப்படி ஆண்டவருக்கு அந்த நீங்க கேட்கின்ற வார்த்தைகளும் நீங்க அதை கொடுத்து தேவனோட வார்த்தையை சிந்தித்து தேவனோட சித்தத்தை நீங்க செய்யப்ப கூட அவர் எப்படியாக உங்க வாழ்க்கையை உயர்த்த போறான்னு சொல்லி நீங்க அதை குறித்து யோசிக்க தேவையில்ல. அவர் தானே உங்கள் உள்ளத்துல செய்து முடிப்பார். இதையா நான் உங்கள்ட்ட சொல்லணும், என்னோட வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். என்னோட வாழ்க்கையில் நான் தேவன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி போக்கப்ப நான் இந்த காரியத்தை பற்றி நான் யோசிக்கவில்லை. தேவனுடைய காரியத்தை குறித்து நான் மும்முரமாக பார்த்து கொண்டிருக்கப்ப அவர் என் கால்களை நவர்த்தி கொண்டு போய் எது என் வாழ்க்கைக்கு தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் நவர்த்தி நவர்த்தி கொண்டு வந்து வைத்தார். சகோதர சகோதரே, அதனால நீங்க இதை செய்யுங்க, ஒப்புற வாக்கு மூலியத்தை செய்யுங்க. அப்படி உங்களுக்கு பண பிரச்சனையாக இருந்தா உங்க பண பிரச்சனை தீர்ந்தது என்று சொல்லி நினைங்க, நிறைவா இருக்கிறது நீங்க நினைக்கப்ப கூட ஆண்டவர் அதை அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த ஆவிக்குரிய உலகத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை உங்கள்கிட்ட கொடுத்ததுனா கூட அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் நம்பி தேவனுக்கு, அப்பா இயேசு கிறிஸ்துவே எனக்கு இது குறைவாக இருக்கு ஆண்டவரே, இது எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி கேட்க, ஏன் தேவன் கொடுக்க மாட்டார்? அவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவர் சந்தோஷமாக இருக்கின்றார், உங்களுக்கு கொடுக்கறதுக்கு அவருக்கு விருப்பமாக இருக்கின்றது. அதனால சகோதர சகோதரிலே, அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ அது நம் செய்வோம். உங்களுக்கு குறைவு இருக்காது, குறைவெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைவுபடுத்துவார். ஏன்னா இதோ முடிந்ததுன்னு சொல்லி கல்வாரி சிலுவில் எல்லா கருத்தும் உங்களுக்கும் எனக்கும் முடித்து விட்டார். சகோதர சகோதரிலே, இது நம்ம செய்வோம், ஒப்புரவாக்கும் மூலியத்தை செய்வோம். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.